ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். விசேஷமாக இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த வலைதளம் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 165வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் கைகள் காக்க என்ற ஒரு பாடலை நாம் இப்போது பாடுவோம். இயேசுவின் கைகள் காக்க மார்பினி சாருவேன், பேரன்பினியல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். பாலிங்கு கடல் மீது மாச்சி நகர் நின்றோ தூதரினின்பகீதம் பூரிப்புண்டாக்கிடோ. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பினிகள் சூழ அமர்ந்து சூகிப்பேன். இயேசுவின் கைகள் காக்க பாயலோகின் கவலை சோதனை பாவ கேடோ தாக்காது உள்ளத்தை. கஷ்டம் துக்கம் கண்ணீரோ காணாமல் நீங்குமே, வாதைக்கும் தோன்றாம் நோவோ விரைவில் தீருமே. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பினியல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். இயேசு என்ப கோட்டை எனக்காய் மாண்டோரை, சாந்தென்று நீப்பே நீரே நீத்திய தன்மாலை. காத்திருப்பேன் ராகாலம் நீங்கிட, பேரின்பக்கரை சேர மாஜோதி தோன்றிட. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பினியல் சூழ அமர்ந்து சூகிப்பேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே நம்மை கண்மணியை போல வழிநடத்தின தேவன் இந்த நாளிலும் கூட அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
ஒவ்வொரு தடைகளையும் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூரமான சமாதானமும்
கிருபையும் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம் ராஜாவே. என்னுடைய சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்ன தகப்பனே, அப்படியா கடுபுரமாக சமாதானம் எங்களோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை கடுபூரமான ஜீவனோடு இன்று வரைக்கும் வழிநடத்தி வந்த தேவனே உமக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. விசேஷமாக சபை மக்களின் கருத்தில் ஒப்புக்கொடுகிறோம். ஒவ்வொருடைய பாவ குற்றங்களையும் நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பாவங்களும் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜீவிக்கிறோம் ராஜாவே. மன்னிக்கிற தேவனே, நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜீவிக்கிறோம். அதிசயமானவரே, அப்படியா மதியில் இருக்கிற ஒவ்வொருவரத்தில் இந்த அதிசயமானது நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜீவிக்கிறோம் ராஜா. நீ கலங்காதே, திகழாதே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, நீதாமே என்னோடு கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜீவிக்கிறோம் ராஜாவே. உடைய பரிபூர்வமான சமாதானமும் கிருபையும் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய கிறிஸ்து நாமத்தினாலே சந்தித்தாச்சாலும் ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பரிபூரணமான சமாதானமும் கிருபையும் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, நீரே ஆலோசனை கர்த்தராக வழி நடத்தும் ராஜா. இதுவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் நான் வெட்டப்படுத்த விடமாட்டேன் என்று சொன்ன தகப்பனே, அவையாக பூமியிலே நாங்கள் வெட்டப்பட்டு போகாதபடி பரிபூரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும், நீரே
போகாதபடி நீரே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கடமை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாதுகாப்பு
ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட கூட பேசுகிறேன். இந்த ஆராதனைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதானத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருக்கும் அவர் கட்டளையிடுவாராக. இந்த நாளிலும் கூட நான்கு விதமான பலிப்பீட கொம்புகள் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். நான்கு விதமான பலிப்பீட கொம்புகள் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இந்த வார்த்தையானது யாத்திராகம புத்தகம் 27 யாத்திராகம புத்தகம் 27 இரண்டாம் வசனம், அதில் 4 முளைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவையாக, அதன் கொம்புகள் அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும், அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். இது மோசேவினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்திலே மிக நேர்த்தியாக பாதுகாப்பாக அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனை வணங்குவதற்கு, அந்த தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் மோசேவின் மூலமாக ஒரு பலிப்பிடத்தை அவர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வேதத்தில் நாம் பார்க்க போது பலிப்பீடம் என்பது தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டிலே பலிப்பீடம் என்பது ஜனங்களுடைய பாவத்திற்காக அந்த விலங்கை அடிக்கிற பலி செலுத்துகிற ஒரு இடமாக அது பலிப்பிடமாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே அது ஜெபமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனை துதிப்பது. எப்போலாம் நம்ம தேவனை துதிக்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய பலிப்பிடம் இருக்கிறது. பலிப்பிடத்தை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அது இன்றைக்கு அது சபையாக இருக்கிறது. சபையில வந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற விசுவாசத்தோடு நாமும் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பலிப்பிடத்தை உண்டாக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் கூட ஒரு பலிப்பிடமாக இருக்கிறது. நம்முடைய சபை ஒரு பலிப்பிடமாக இருக்கிறது. நம்ம எங்கெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு பலிப்பிடமாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அது ஏன் என்று சொன்னால் தேவன் வாசம் செய்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. முதல் முதலாக இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தர பயணத்திலே மோசே மூலமாக அந்த ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தியிருக்கிறார். வழிநடத்துகிற போது அவர்கள் கடந்து கொண்டே போகிறார். அதாவது நடந்து அந்த 40 பயணத்திலே அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே போக வேண்டும். ஏன்னா இலக்கு ஒன்று இருக்கிறது. அது கானான் தேசம். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகக்கூடிய அந்த இலக்கு, அந்த பயணம், அந்த பயணத்திலே தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை நோக்கி பலி செலுத்துவதற்கு ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று மோசே மூலமாக தேவன் சொன்னார். ஏனென்று சொன்னால் பலிப்பீடம் என்பது ஒரு இடத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியது கிடையாது. இன்றைக்கு பார்த்தா ஒரு சபை ஒரு பலிப்பீடமாக இருக்கிறது. அது நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருக்கிறது. ஒரு கட்டிடமாக, ஒரு ஆலயமாக அந்த பலிப்பீடம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பலிப்பீடம் அந்த வனாந்தர பயணத்திலே அவர்கள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், நகர்ந்து கொண்டே போயிட்டே இருக்கணும். இப்ப பலிப்பீடம் என்பது அவர்கள் கூட போகணும். அப்போ ஒரு நிரந்தரமாக ஒரு பலிப்பீடத்தை கட்டுவது என்பது கடினம். ஏசனா ஒரு மண்ணினாலோ அல்லது ஒரு கற்களினாலோ ஒரு மரத்தினாலோ ஒரு பலிப்பீடத்தை கட்டும் போது அது நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஏன்னா வேத சொல்லுது அவர்கள் கடந்து போயிட்டே இருக்கணும், திரும்பி பார்க்க கூடாது, ஒரு இடத்துல அதிகமாக நிற்க கூடாது. ஏசனா உங்களுடைய இலக்கு காணாம தேசம். அப்போ அவர்கள் அந்த பயணத்திலே கூட வர மாதிரி அதை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பலிப்பீடமாக இருக்க வேண்டும் என்று தேவ சொன்னார். பேருக்கு பார்க்கும்போது முதல் முதலாக பலிப்பீடம் என்பது நோவாவினால் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் பார்க்கும்போது நோவா உலகம் அழிவதற்கு முன்பாக 40 மழை பெய்து இந்த உலகமே அழிந்து போன பிறகு நோவாவும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் ஒரு அளவை கொடுத்து இதன்படி ஒரு பேழையை செய்ய வேண்டும், அதிலே உங்கள் குடும்பம் பிரவேசிக்க வேண்டும், ஜோடி ஜோடியாக விலங்குகளும் பறவைகளும் சென்றது என்று வேதம் சொன்னது. மழை விட்ட பிறகு, தண்ணீர் வற்றி போன பிறகு நோவாவும் அவருடைய குடும்பமும் வெளியே வந்த போது தேவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். இந்த உலகமே அழிந்து போயிருக்கிறது, என்னையும் என் குடும்பத்தையும் நீ காப்பாற்றிருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். இன்றைக்கு ஒரு நன்றி என்பது நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம சொல்றோம், எனக்கு தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு,
என் வியாபாரத்தை லாபமாக மாற்றியிருக்கிறார், என் வேலைகளை அவர் அனுகூலமாக மாற்றியிருக்கிறார், என் படிப்பை நான் படிக்கிற படிப்பை மேலே வருவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார், நிறைய உதவிகளை என் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார், என் நோயில் இருந்து அவர் சுகம் கொடுத்திருக்கிறார், என் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே என் குடும்பத்தை இன்று வரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம ஜெப செய்வோம். தேவனுக்கு நன்றி செலுத்துகிற வழிமுறை. நன்றி என்பது ஒரு வார்த்தையினால சொல்லுவது கிடையாது. தேவனுக்கு அவர் செய்த உபகாரங்களை மறவாது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ அவர் செய்த உதவிக்கு நன்றி செலுத்துவது என்பது ஜெபத்தை குறிக்கிறது. ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது நோவா பலிப்பீடத்தை கட்டி அவன் பலியிட்டிருக்கிறான், அதாவது ஜெபித்திருக்கிறான். ஜெபத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு, என்னையும் என் குடும்பத்தையும் நீ ரச்சித்திருக்கிறீர், என்னை காப்பாற்றிக்கிறீர் என்று சொல்லி அவன் பலி செலுத்துகிறான். அப்போ இன்றைக்கு நான் வேதத்தில் பார்க்கும்போது முதல் முதலாக காயின் ஆபேல் பலி செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்டிப்பாக வேதத்தில் சொல்லப்படவில்லை, கண்டிப்பாக ஒரு பலிப்பிடத்தை நோக்கியே அவர் பலி செலுத்தியிருப்பார்கள். ஆனால் முதல் முதலாக ஒரு பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்தினர் என்பது ஒரு நோவாவின் காலத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிற்பாடு ஆபிரகாம் பலி செலுத்துகிறான், ஈசாக்கு பலி செலுத்துகிறான், யாக்கோப்பு பலி செலுத்துகிறான், எல்லாமே பலிப்பிடத்தை உண்டாக்கி அவர்கள் பலி செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பலிப்பிடமானது தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டே வருகிறது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே ஒன்று இணைந்த ஒரு பலிப்பிடமாக அது இருக்கிறது. அது எல்லாமே நிரந்தரமாக சொல்லப்பட்ட ஒரு இடம். ஒரு இடத்துல அவர்கள் கட்டினார்கள், எங்கெல்லாம் அவர்கள் தங்கினார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் வாசம் செய்கிறார்களோ, அங்கெல்லாமே அவர்கள் ஒரு பலிப்பிடத்தை கட்டினார்கள். ஆனால் இந்த ஒன்னாந்தர பயணத்திலே மோசே ஒரு பலிப்பிடத்தை தேவன் கட்ட சொல்றார். ஒன்றாம் 20 புத்தகம் 27:1 வசனத்தை பார்க்கும்போது அந்த பலிப்பிடத்தை கட்டுவதற்கான அளவை கொடுக்கிறார். எந்த சீத்திம் மரத்தினாலே அதை செய்ய வேண்டும், அது எவ்வளவு அகலம் நீளம் உயரம் எல்லாமே அந்த 1:1 சொல்லப்பட்டிருக்கு. இந்த அளவின்படி ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி அது 4 கொம்புகளாலே இணைந்திருக்கும்படி செய்ய வேண்டும் என்று மோசையினாலே தேவன் மோசையிடத்திலே சொல்றாரு. இந்த வேதத்தில் பார்க்கும்போது 4 கொம்புகள் என்று வேதம் சொன்னது. ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி அது 4 கொம்புகளை செய்து அந்த 4 கொம்புகளும் அந்த பலிப்பீடத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொன்னது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே பார்க்கும்போது பலிப்பீடம் என்பது தேவனுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. அந்த பலிப்பீடம் எங்கெல்லாம் இருக்கிறதோ தேவனே எங்க கூட இருக்கிறாரு என்ற ஒரு நம்பிக்கை அந்த ஜனங்கள் மத்தியிலே இருந்தது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சபை இருக்கிறது, சபையில தேவன் இருக்கிறாரு, என் இருதயத்தில் தேவன் இருக்கிறாரு, என் குடும்பத்திலே ஒருவராக அவர் இருக்கிறாரு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரு, என் கூடவே அவர் இருக்கிறாரு. அதுதான் பலிப்பிடம். இப்போ நம்ம நன்றி எப்படி உணவு செலுத்தலாம்? ஜெபத்தின் மூலமாக சபையிலே குடும்பத்திலே தனிப்பட்ட ஜெபங்களிலே தேவனுக்கு நாம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம். ஏன் சொன்னா அவர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். நேரம் இல்லை, ஏன் சொன்னா நேரம் இருக்காது. அவ்வளவு அதிகமான நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நம்மால் முடிந்ததை ஜெபிக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போது சபையில் ஆராதனை நடக்கும் போது ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்து குடும்பத்துக்குள்ளாக ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி நீங்களே ஜெபிக்க வேண்டும். அதாவது ஜெபம், ஜெப வேலை, குடும்ப ஆராதனை, அதுவே ஒரு பலிப்பீடம் என்று வேதம் சொல்லுது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த போது அவர்கள் பயணமாக வேண்டும். அப்போ அந்த பலிப்பீடத்தை அவர்கள் சுமந்து கொண்டே செல்ல வேண்டும். இப்ப சுமந்து கொண்டு செல்வதற்கு 4 விதமான கொம்புகளை உண்டாக்க வேண்டும் என்று தேவர் சொல்றார். ஏன் 4 விதமான கொம்புகளை அவர் உண்டாக்க சொன்னாரு? நான் வேதத்தில் பார்க்கும் போது ஒரு எந்த ஒரு கட்டிடமாக இருக்கட்டும், ஒரு பொருளை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றால் கூட 4 விதமான அந்த தூண் வேணும். ஒரு கட்டிடம் இருக்கிறது சொன்னால் அது சின்ன கட்டிடமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கட்டிடமாக இருந்தாலும் சரி, அதற்கு அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட்னு சொல்லுவோம், அடித்தளம், அந்த பேஸ். அடித்தளம் என்பது மிக முக்கியமானது. ஒரு கட்டிடத்தை தாங்குவதற்கு, ஒரு கட்டிடம் உறுதியாக இருப்பதற்கு அந்த அடித்தளம் முக்கியம். அந்த தூண் என்று சொல்லக்கூடிய அந்த அடித்தளம் முக்கியம். இப்போ பலிப்பீடத்தை சுமந்து கொண்டு செல்லும் போது அந்த கொம்புகள் மிக அவசியமானது என்று வேறு சொன்னது. அப்போ 4 விதமான கொம்புகளை தேவன் சொன்னார். அதாவது 4 விதமான பலிப்பீட கொம்புகளை தேவன் மோசேயின் மூலமாக உண்டாக்க சொன்னார். ஏன் 4 விதமான கொம்புகள், ஒருவேளை ஒரு ரெண்டு கொம்புகளை அவர் உண்டாக்க சொல்லலாம், அல்லது ஒரு மூன்று கொம்புகளை உண்டாக்க சொல்லலாம், ஒரு கொம்புகளை உண்டாக்க சொல்லலாம். ஆனால் நான்கு கொம்புகளை அவர் உண்டாக்க சொல்றார். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவன் எதை சொன்னாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு சத்தியம், ஏதோ ஒரு போதனை, ஏதோ ஒரு கருத்து, ஏதோ ஒரு ஓமை நமக்கு தேவன் சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா தேவன் வேதம் சொல்லுது, அவர் ஞானத்திலே சிறந்தவர் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒரு பலிப்பீடத்தை சுமந்து கொண்டு செல்வதற்கு நான்கு கொம்புகள் அவசியமானது. ஒருவேளை ஒரு மூன்று கொம்பினாலே இந்த பலிப்பீடத்தை சுமந்து கொண்டு போகும்போது சரியான அந்த பேலன்ஸ், சரியான அளவு இருக்காது. ஒரு பக்கம் சாய்ந்து இருக்கும், அல்லது ஒரு பக்கம் மேலாக இருக்கும், அசைந்து கொண்டே போகும், நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது இந்த பலிப்பீடத்தை தூக்கி கொண்டு போகும்போது இந்த நான்கு விதமான கொம்புகளினாலே சமமாக அவர்கள் நான்கு முளையில் இருந்து, நான்கு பகுதியில் இருந்து அந்த பலிப்பீடத்தை தூக்கி கொண்டு போகும்போது அது ஆடாமல் மேலும் கீழும் உயரும் கீழும் என்று வித்தியாசம் வராமல் சமமாக அந்த வனாந்தர பயணத்திலே அந்த பலிப்பீடம் சென்று கொண்டே இருக்கும். அப்போ அவர்கள் எங்கெல்லாம் தங்குகிறார்களோ அந்த பலிப்பீடத்தை வைத்து அவர்கள் பலியிடுவார்கள். எங்களை வழிநடத்தி வந்த தேவனுக்கு, எங்களை பாதுகாத்து வந்த தேவனுக்கு, எங்களுக்கு உணவு கொடுத்த தேவனுக்கு, எங்கள் தண்ணீர் கொடுத்த தேவனுக்கு, எங்கள் எதிரிலிருந்து காப்பாற்றின தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். இதுதான் அந்த பலிப்பீடத்தினுடைய நான்கு விதமான கொம்புகளை உண்டாக்க சொன்னார். இப்போது நான்கு விதமான கொம்புகள் என்று வேறு சொல்றது. பலிப்பீடம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நான்கு விதமான கொம்பு என்று வேறு சொல்றது. இந்த உலகத்தினுடைய நான்கு திசைகள் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலே நான்கு திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த நான்கு திசையில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்காக, தேவனை தேடுவதற்காக வருவார்கள் என்று ஒரு அடிப்படையான ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. நான்கு கொம்புகள் நான்கு திசையில் இருந்து அந்த பலிப்பீடம் என்கிற அந்த இயேசு நோக்கி வருவார்கள். இது உலகத்தினுடைய கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவம் என்று வேதம் சொல்லப்பட்டது. கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் தேடி வருவார்கள். எல்லா திசையில் இருந்தும் அந்த சமாதானத்தின் தேவனை தேடி வருவார்கள். அதற்கு ஒப்பனையாக நான்கு கொம்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான்கு விதமான ஜீவன்கள் என்று வேதம் சொல்லுது. அது எசேக்கியேல் புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தின புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நான்கு விதமான ஜீவன்கள், நான்கு விதமான ஜீவன்கள் என்று வேதத்தை பார்க்கும்போது அது சிங்க முகம், எருது முகம், பரிபூர்ணப்பட்ட மனுஷ குமாரன், கழுகு என்று நான்கு முகங்கள் சொல்லப்பட்டது. வேதத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து குறித்து நான்கு விதமான சுவிசேஷம் சொல்லப்பட்டது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த நான்கு புத்தகமும் யாரை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்தே அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த நான்கு புத்தகம் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தில் பார்க்கும்போது அந்த பலிப்பீடம் என்கிற அந்த இயேசுவை சுமப்பதற்கு இந்த நான்கு கொம்புகள் அவசியமானது. இந்த நான்கு கொம்புகளாக யார் இருப்பது? வேதத்திலே பார்க்கும்போது இன்றைக்கு அன்றைக்கு ஆசாரியர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கொம்பை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக, அந்த பலிப்பீடத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஏ சொன்னா யாத்திராகம புத்தகத்திலே 19:5 சொல்லுது, நீங்கள் ஆசாரியரும் ராஜரீக கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஆசாரியர்கள் அதை சுமந்து கொண்டு சென்றார், அதாவது அதற்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்தமான ஜனங்கள் அதை சுமந்து கொண்டு சென்றார்கள். ஏ சொன்னா அது பரிசுத்தமானது. இப்ப நான்கு பகுதியில் இருந்து, நான்கு முளைகளில் இருந்து அதை சுமந்து கொண்டு சென்றார்கள். அப்போ சுமந்து கொண்டு செல்லும் போது தேவன் எங்கள் கூட இருக்கிறாரு, எங்க கூட வராரு என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினாங்க. அந்த பலிப்பீடத்தை கர்த்தருக்கு ஒப்பனையாக அவர்கள் வழிபட்டார்கள் என்று வேறு சொல்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பலிப்பீடம் என்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக, அந்த கொம்புகளாக நான் இருக்கிறேனா? அது நான்கு பகுதியுள்ள அந்த கொம்புகளை சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அது வடக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மேற்காக இருக்கலாம், எந்த திசையாக இருந்தாலும் சரி நான் சுமக்க தயாராக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஏசுனா இன்றைக்கு பலிப்பீடம் என்கிற இயேசுடைய ஊழியத்தை யார் சுமப்பது? பலிப்பீடம் என்கிற இந்த சபையினுடைய வேலையை யார் சுமப்பது? அன்றைக்கு பரிசுத்தமாக அந்த ஜன ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு சென்றார்கள். அந்த ஜனங்கள் சந்தோஷமாக அந்த பயணத்தை தொடர்ந்தார்கள். அதே மாதிரி இன்றைக்கு தேவனுடைய வேலையை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா, அல்லது அந்த பலிப்பீட கொம்புகளாக, அந்த பலிப்பீடத்தை சுமக்கக்கூடிய கொம்பாக நான் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு நான்கு விதமான கொம்புகள் என்று வேறு சொல்லுது, அது நம்ம எல்லாரையும் அது குறிக்கிறது. ஏசுனா அந்த பலிப்பீடத்தை தூக்குவதற்கு, அது சுமந்து செல்வதற்கு அந்த நான்கு விதமான கொம்புகள் அவசியமாக இருந்தது என்று வேறு சொல்லுகிறது. அது அந்த உடன் அந்த பலிப்பீடத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று வேத சொல்லுது. ஏசுனா பலிப்பீடம் வேற, கொம்புகள் வேற கிடையாது, ரெண்டுமே இணைந்திருந்தால்தான் பயணத்தை தொடர முடியும். ஒருவேளை கொம்புகள் தனியா இருக்கு, பலிப்பீடம் தனியா இருக்குன்னு சொன்னா அந்த பயணத்தை அவங்க தொடர முடியாது, அந்த பலிப்பீடத்தை சுமந்து கொண்டு செல்ல முடியாது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பணிகளை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், சபையினுடைய காரியங்களிலே நான் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவோடு நான் இணைந்திருக்க வேண்டும். இயேசுனா இயேசுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறது என்று சொன்னால், கண்டிப்பாக தேவனுடைய வேலையை நான் சுமக்க முடியாது, என்னாலே செய்ய முடியாது. இப்போ சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொன்று வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால், அந்த பலிப்பீடத்தை தொடுவது அல்லது அதை பிடிப்பது என்பது குற்றமாக கருதப்படுகிறது. அதையெல்லாம் யாரெல்லாம் பிடித்தார்களோ அவர்கள் சாகடிக்கப்பட்டார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசுனா வேதத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த உடன்படிக்கை பத்தியாக இருக்கட்டும், அந்த பசுத்தமான அந்த பலிப்பிடமாக இருக்கட்டும், அது எல்லாமே யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள்லாம் மரித்து போனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசுனா அது பசுத்தமான ஒரு ஸ்தலம், அது பசுத்தமாக பாதுகாக்கப்பட்டது. அந்த வேதத்தில் இங்கு பார்க்கும்போது கூட சாலமோன் கட்டின ஆலயத்திலும் கூட தேவனுடைய பலி செலுத்தி இருக்கிறார்கள், அதை பசுத்தமாக ஆசாரியர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். ஒரு என்ன வேதத்திலே பார்க்கும்போது நோவாவின் காலத்திலிருந்து தொடர்ந்து ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருந்தார்கள். அநேக ஜனங்கள் அந்த பலிப்பீடத்தை மிக பக்தியாக விசுவாசத்தோடு அதை கடந்து அதை கை கொண்டார் என்று வேறு சொல்லுது. அப்போ புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு அந்த பலிப்பீடத்தை பிடித்தால் கொலை செய்யப்படுவார்கள். புதிய ஏற்பாட்டிலே என்ன கிடைக்கும்? புதிய ஏற்பாட்டிலே என வேத சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற போது தேவ ஆலயத்தினுடைய சிறை சீலை இரண்டாக கிழிந்தது. அதாவது வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சபைக்குள்ளே பிரவேசிக்கலாம், எல்லோரும் அந்த பலிப்பிட அண்டையிலே செல்லலாம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கலாம், ஐக்கியமாக இருக்கலாம் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, லூக்கா புத்தகம் 1 லூக்கா புத்தகம் 1:75 லூக்கா புத்தகம் 1:75 தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. அதாவது அன்றைக்கு தொட முடியாத ஒரு கொம்புகள், அன்றைக்கு கிட்ட போக முடியாத ஒரு பலிப்பீடம், இன்றைக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. இயேசு அண்டையிலே, அதாவது இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா வேத சொல்லுது, அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தேவன், நம்மோடு பேசுகிற ஒரு தேவன், நம்மோடு உறவாடுகிற தேவன், நம்ம கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தேவன். நீ சிரித்தால் அவர் சிரிக்கிறாரு, நீ அழுதால் அவர் அழுகிறாரு. இயேசுனா நமக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நம்மோடு கூட உறவாடக்கூடிய ஒரு தேவன் என்று வேறு சொல்லுது. அன்றைக்கு வேறுபாடு இருந்தது, பழைய ஏற்பாட்டிலே வித்தியாசம் இருந்தது, வழிபடத்தை தொடக்கூடாது, கிட்ட போகக்கூடாது, அதை பிடிக்க கூடாது, எல்லா சட்டங்களும் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, இயேசு நமக்காக பலி ஆகி அதையெல்லாம் உடைத்து எரிந்திருக்கிறார். வேறுபாடு இல்லாதபடி சபைக்குள்ளே எல்லோரும் பிரவேசிப்பதற்கு, எல்லோரும் ஜெபிப்பதற்கு, எல்லோரும் தேவனை தொழுது கொள்வதற்கு, எல்லோரும் ஆராதனைக்கு உட்படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். அப்போ இன்றைக்கு அந்த நான்கு விதமான கொம்புகளாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால், கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, வேதத்துல நீங்கள் பார்த்துட்டு சொன்னால், அந்த பலிப்பீடத்தை மிக பரிசுத்தமாக கை கொண்டார்கள், மிக பரிசுத்தமாக அதை கடைபிடித்தார்கள். ஆனா நாட்கள் செல்ல செல்ல இஸ்ரேல் தேசத்திலே அநேக ராஜாக்கள் தோன்றி இருக்கிறார்கள். சாலமோன், தாவீது, ரெகொபியாம் தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய ராஜாக்கள் தோன்றியிருக்கிறார்கள். வடக்கு தெற்காக தேசம் இரண்டாக பிரிக்கப்படுகிற போது அநேக ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது வடக்கிலிருந்து 19 ராஜாக்கள், தெற்கிலிருந்து 20 ராஜாக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறார்கள். எல்லாம் நிறைய ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது சில ராஜாக்கள் தேவனுக்கான வழிபடத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா வேதம் சொல்லுது பாகாலுக்கு அவர்கள் வழிபடத்தை உண்டாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. பாகாலுக்கு வழிபடத்தை உண்டாக்கி அங்கே பலி செலுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பசுத்தமான பலிப்பிடம், பசுத்தமான பலிப்பிட கொம்புகள் இதெல்லாம் இப்போது இஸ்ரவேல் ராஜாக்களிலே சில ராஜாக்கள் அதை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே பார்க்கும் போது ஆகாப் என்ற அந்த ராஜாவை நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் பாகாலுக்கு பலிப்பிடத்தை கட்டி விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறான். விக்கிரகங்களுக்கு அவன் பலி செலுத்திருக்கிறான். தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய ஒரு இடத்திலே விக்கிரகங்களுக்கு ஆராதனைக்கு பலி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு சில ராஜாக்கள் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், நாமும் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனை விட்டு மற்றவரை நோக்கி நாம் நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயம் செயல்பாடுகள் மாறி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அந்த கொம்புகளை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இல்லை, எனக்கு பாரமாக இருக்கிறது, நான் ஏன் சுமக்க வேண்டும், என் சுயநலத்துக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்திற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் தேவைக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பலிப்பிட கொம்புகள் என் வாழ்க்கையிலே பாரமாக தெரியும். ஆனால் அதை சுமக்க நீ ஆசைப்பட்டா என்று சொன்னால் அது இலகுவாக கர்த்தர் மாற்றுவார். ஏன் சொன்னா அது கடினமாக தெரியலாம். தேவனுடைய வேலைகள் கடினமாக தெரியும், சபையினுடைய காரியங்கள் கடினமாக தெரியும். ஆனால் நீ சுமக்க விரும்புகிற போது கர்த்தர் அது இலகுவாக மாற்றுவார். ஏன் சொன்னா பாரத்தை சுமக்கக்கூடிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரத்தை சுமப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதை வேறு சொல்லு உங்கள் பாரத்தை என் மீது சுமத்துங்கள். சுமக்கக்கூடிய ஒரு தேவன் நம் கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல இந்த வழிபீடத்திலே அந்த கொம்புகளிலே வேறு சொல்லுது லேவியராகம புத்தகம் 8:15 சொல்லுது ஒரு பலிபீடத்திலே விலங்குகளை பலியிட்டு அதன் ரத்தத்தை அந்த கொம்புகளிலே பூச வேண்டும் என்று ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு சட்டமாக, இந்த மோசேயுடைய சட்டமாக அது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே இந்த ரத்தத்தை பூச வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுது பாவத்தை போக்குவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை போக்குவதற்கு ஒரு விலங்கு உடைய ரத்தம் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த அந்த ரத்தம் அந்த 4 விதமான கொம்புகளிலே அது பூசப்பட்டது என்று வேதம் சொல்லுது. ஏன் சொன்னா அந்த கொம்புகள் இன்றைக்கு அது நம்மை குறிக்கிறது. நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மீது பூசப்பட்டிருக்கிறது, நம்மீது கழுவப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வழிபட கொம்புகளிலே கழுவப்பட்ட அந்த விலங்கினுடைய ரத்தம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மீது கழுவப்பட்டிருக்கிறது. ஏசுனா அது பசுத்தமான ரத்தம், நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு அந்த ரத்தம் தேவைப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பலிபீட கொம்புகளை சுமப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நாம் சுமக்க தயாராக இருக்கிறனா, அல்லது விலகி சென்று பாகாலை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கனா, அல்ல உலகத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கனா, இந்த பலிபீட தேவனுடைய பலிபீடத்தை சுமப்பதற்கு நான் தயாராக இல்லை, எனக்கு பாரமாக இருக்கிறது, உலக இன்பத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருந்தேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் அதை சுமக்க தயாராகவில்லையோ, யாரெல்லாம் அதை பயபக்தியோடு பலி செலுத்த விரும்பவில்லையோ, அவர்கள் எல்லோருமே இந்த வனாந்தர பயணத்திலே மடிந்து போனார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஏன் சொன்னா அதை சுமக்க நான் தயாராக இல்லை, பலி செலுத்துவதற்கு நான் தயாராக இல்லை, தேவனை தேடுவதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்ன அநேக ஜனங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை அவர் ரத்தத்தை கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அந்த கொம்புகளை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் சொன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம அதை இழந்து போக கூடாது. ஏசமா தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள அவர் கிருபையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாளிலும் கூட அந்த பலிப்பிடத்தை கொம்புகளாக இருக்கிற நாம சுமப்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல அந்த வனாந்தார பயணத்திலே அவர்கள் காணானை நோக்கி அந்த பலிப்பிட கொம்புகளை பிடித்து கொண்டு அவர்கள் தூக்கி கொண்டே போக வேண்டும். அது மட்டுமல்ல அதை சுமந்து கொண்டு செல்லும் போது ஒருவேளை ஒரு ஒரு ரெண்டு பேர் தூக்குறாங்க அல்லது மூன்று பேர் தூக்குறாங்கன்னு சொன்னால் அது ஆடிக்கிட்டே போகும். தேவன் அதுக்கு அதுக்காக அதை செய்யல, அதை செய்ய சொல்ல மோசத்தில் பார்க்கும் போது அது அளவு கொடுத்திருக்கிறாரு. நான்கு கொம்புகளை உண்டாக்க சொல்லியிருக்கிறாரு, அது வெந்த தகட்டார மூட சொல்லியிருக்கிறாரு, அதை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் சொன்னாரு? அது ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அது மேடும் கீழாக மேலாக தூக்கி கொண்டு போகக்கூட, சமமாக அதை சுமந்து கொண்டு போக வேண்டும். அதற்காக இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு இந்த பலிப்பிடம் என்கிற சபையை நாம் சுமக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுது மூன்று பேர்கள் தூக்குகிறார், தூக்கிட்டு போறான்னு வச்சுங்களேன், அது ஆடிக்கிட்டே போகும். சபையை நம்ம பார்க்கும்போது சபையை நம்ம தூக்கணும் அப்படின்னா எப்ப தூக்க போறோம்? சபை தூக்குவது என்பது கட்டிடத்தை தூக்குவது கிடையாது. கட்டிடத்தை யாரும் தூக்க முடியாது. அது ஒரு 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 மண்ணினாலோ ஒரு சிமெண்டாலோ அது கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், அது தேவன் கிடையாது, அது பலிப்பிடம் கிடையாது. அப்போ இந்த சபையை நாம் சுமக்க வேண்டும் என்று சொன்னால் சபை என்பது உங்களுடைய இருதயத்தை அது குறிக்கிறது. அப்போ சபை எதை சொல்லுது? சபையில யாருக்காவது பிரச்சனை என்று சொன்னால், சபைக்குள்ளாக பிரச்சனை என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? அதை நான் விட்டு விலகி ஓடக்கூடாது. அதை அநேகர்களுக்கு என் சபை இப்படி இருக்கு, என் சபையில இந்த குற்றங்கள் இருக்கு, என் சபையில இந்த பாவம் இருக்கு என்று சொல்லி நம்ம அநேக இடத்துல சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. ஏன் சொன்னா அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த பலிப்பீடம் ஆடிக்கொண்டே போகிறது. அப்போ சபை ஆடிக்கிட்டே இருக்கு, அதாவது சமாதானம் இல்லாமல் இருக்கு, பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. அது சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஆனாலும் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அந்த பிரச்சனைக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? பிரச்சனை தீர்வதற்காக தேவனை நோக்கி நாம் முறையிட்டு இருக்கிறோமா? இந்த எது என்னுடைய சபை? நான் இந்த பிரச்சனையை அநேகர்களுக்கு தெரியப்படுத்தாதபடி எனக்குள்ளாக வைத்து இந்த பிரச்சனை தீரும்படி சமாதானத்துக்காக தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நான்கு கொம்புகள் சமமாக தூக்கி கொண்டு போவது. அப்போ ஒரு சபை, ஒரு குடும்பம் எதுவாக இருந்தாலும் சரி, என் பிரச்சனை, என் குடும்பத்தின் பிரச்சனையை நான் மற்றவர்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? நம்ம சொல்லுவோமா? அவருடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என் பிரச்சனை, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படி எல்லாருக்கும் நம்ம சொல்லுமா? சொல்ல மாட்டோம். ஏன் சொன்னா இது என் குடும்பம், என் ரகசியம், என் பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த கூடாது என்று நாம் நினைப்போம். அதே மாதிரி சபை, இது என் சபை, என் இயேசு கிறிஸ்துவின் சபை, இது நான் வாசம் செய்கிற ஒரு இடம். இந்த சபையினுடைய பிரச்சனையை நான் மற்றவர்களுக்கு சொல்லாதபடி அதற்காக நான் ஜீவிக்கிற பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். அதான் சமமாக தூக்கி கொண்டு போவது. அப்போ இந்த சத்தியத்தை நான் மற்ற இடத்திற்கு நான் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நான் முதலாவது சமமாக, சமம் என்பது சமாதானம், ஆசீர்வாதம். நான் சமாதானமாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு நான் சுமந்து சென்று கொடுக்க வேண்டும். அதை சமமாக தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். அப்போ இன்றைக்கு என் மேல் விழுந்த இந்த கடமையை நான் என்ன செய்கிறேன் என வேத சொல்லுது? கொஞ்சம் புளித்த மாவு அனைத்தையும் புளிப்பாக்குமே என்று அப்போ பவுல் சொல்லுகிறான். நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரச்சனை சின்னதாக இருந்தாலும் சரி, அதை மறைப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பைப் லைன் இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி வருது வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் ஓட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் தான் தண்ணி வந்துட்டே இருக்கு. அது வந்துட்டே இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நம்ம விடுவோமா? சின்ன ஓட்டையா இருக்கு, சின்ன சந்து இருக்கு, அதை நம்ம அடைக்கணும்னு நினைப்போம். ஏன்னா அதை விட விட அந்த அந்த ஓட்டையானது பெருசாகிட்டே போகும். சின்னதாக இருக்கும் போதே அதை அடைக்கும் போது அந்த ஓட்டை பெருசாகாமல் தண்ணி வேகமா போயிட்டே இருக்கும். அது சின்ன ஓட்டத்தானே, பரவாயில்ல நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொன்னா அது பெருசாகிட்டே போயிருக்கும். சபையும் அப்படித்தான். சின்ன பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைக்காக என்ன செய்யறோம்? நம்ம ஜெபிக்கிறோமா? அதை மற்றவர்களுக்கு தெரியாதபடி ரகசியமாக வைத்து தேவனோடு நாம் உறவாடி தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அல்லது இது மற்றவருடைய பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை, அதை அநேகருக்கு நம்ம சொல்லுவோம், மற்றவர்கள் நான் அவமானப்படுத்தும், என்னை குற்றப்படுத்தினவர்கள், என்னை அவமானப்படுத்தினவர்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி மற்றவருடைய பிரச்சனையை அநேகத்து நாம் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த பலிப்பிட கொம்புகளை சுமக்கக்கூடிய தகுதியை நாம் இழந்து விடுவோம் என்று வேத சொன்னது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த கொம்புகளிலே படிந்திருக்கிறது, அதாவது பாவத்தை போட்டிருக்கிறது என வேத சொன்னது. ஏன் மோசே, தேவன் மோசேவை அந்த பலிப்பிடத்தின் மீது கொம்புகளை, அந்த பலிப்பிட கொம்புகளின் மீது அந்த ரத்தத்தை பூச சொன்னார் என்று நாம் பார்க்க வேண்டும். வேத சொல்லது எரோமியா புத்தகம், எரோமியா புத்தகம் 17 அதிகாரம், எரோமியா புத்தகம் 17 அதிகாரம் 1 வசனம், எரோமியா புத்தகம் 17 அதிகாரம் 1 வசனம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தானினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின்
பலகையிலும் உங்கள் பலிப்பிடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று வேத சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யூதாவுடைய பாவம் இரும்பு எழுத்தினால் எழுதப்பட்டிருக்கு. அது சின்ன ஒரு மையினால் எழுதப்பட்ட எழுத்து கிடையாது, இரும்பினால் எழுதப்பட்ட பாவம் என்று வேத சொல்லுது. அது பலிப்பீடத்தின் கொம்புகள் மீது படிந்திருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்கணும், பலிப்பீடத்தின் கொம்புகள் மீது யூதாவுடைய பாவம் படிந்திருக்கு. அதனால் தான் மோசேயை தேவனாகிய கர்த்தர் அந்த விலங்குடைய ரத்தத்தை கொம்புகளிலே பூச சொன்னார். அப்படின்னா சிந்தித்து பார்க்கணும், யூதாருடைய பாவம் இரும்பு எழுத்தினால் எழுதப்பட்டிருக்கு, அது அழையாது. ஏன்னா பாவங்கள் அதிகமாக செய்திருக்கிறாங்க, குறைவான பாவம் செய்யல, ஏதோ சின்ன பாவம் செஞ்சாங்க அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சாங்க, அதெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க செய்யல அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வேத சொல்லுது அவர்கள் தொடர்ந்து தேவனை கோபம் மூட்டி கொண்டே இருந்தார்கள், அருவருப்பான காரியங்களை செய்தார்கள் என்று வேத சொல்லுது. எசேக்கியேல் புத்தகம் 8 அதிகாரத்திலே பார்த்து போது, நீ இன்னும் வந்து பார், இன்னும் அருவருப்பான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், விக்கிரங்களுடைய உருவங்களை ஆலயத்துக்குள்ளே வரைந்தார்கள் என்று வேத சொல்லுது. அது என்ன வேதத்திலே பார்க்கும்போது அருவருப்பான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கொம்புகளுடைய ரத்தம், பாவத்துடைய ரத்தம் கண்டிப்பாக மறையாது. ஏன் சொன்னா அதை விடக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்க வேண்டும். அதுதான் ஏன் சொல்றாரு, அப்போ அந்த இரும்பினால் எழுதப்பட்ட யூதாவுடைய பாவத்தை போக்குவதற்காக விலங்கினுடைய ரத்தம் தேவைப்பட்டது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த யூதாவுடைய பாவத்தை நாம் சிந்தித்து பார்க்கணும். வேத சொல்லுது எரேமியா புத்தகம் 17:2-5 நீங்கள் பார்த்து சொன்னால், உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரத்தண்டைகளில் இருந்த அவர்களுடைய வழிப்பிடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகளின் நினைவுகளின்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகள் எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆசையையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் ஆக்கினியை மூட்டி விட்டீர்களே. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷர் சபிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும், இது யூதாவுடைய பாவத்து குறித்து சொல்லப்பட்டது. அவர்கள் பச்சையான மரத்தின் அண்டையிலே பாவம் செய்தார்கள், அதாவது விக்கிரகாரணம் செய்தார்கள். தேவனை விட்டுவிட்டு என்னென்ன பாவங்கள் செய்ய முடியுமோ அது எல்லாமே அவர்கள் செய்திருக்கிறார். அதுதான் இரும்பு ஆணியினால் பொன் எழுத்துக்களால் அந்த பாவங்கள் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை போக்குவதற்கு மிக பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு கழுவப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு யூதாவுடைய பாவம் விலங்கினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவத்தை கழுவி இருக்கிறது. ஏன்னா வேத சொல்லுது தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேத சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் கண்டிப்பாக நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கான ஒரு நோக்கம் இருக்கு. அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக நம்மை அழைக்க மாட்டார் என்று வேத சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அந்த பலிப்பீடத்தினுடைய கொம்புகளை சுமந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நம்ம இலக்கை நோக்கி அடைவதற்கான பலனை அவர் கண்டிப்பாக தருவார் என்று வேத சொல்லுது. இன்றைக்கு தேவனுக்காக சபைக்காக அந்த பலிப்பீடத்தின் கொம்புகளை சுமக்கக்கூடிய பிள்ளையாக நான் இருக்கிறேனா? அதற்கு நம்மை உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோமா? இயேசுமா பலிப்பீடத்தை கொம்புகளை பிடித்து கொண்டு அந்த பலிப்பீடத்தை தூக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீ உன்னை ஆயத்தம் செய்ய வேண்டும். இயேசுனா வேதா சொல்லுது உன்னை நீ பரிசுத்தம் பண்ண வேண்டும். ஏன்னா வேதத்தை நீங்கள் பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் அங்கே பரிசுத்தம் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் அவர்கள் எங்கேயுமே வெற்றி பெறல. என வேதத்தில் நீங்கள் பார்த்து சொன்னா எல்லா இடங்களும், அது எரிகோ கோட்டையாக இருக்கட்டும், யோர்தான் நதியை கடந்து போகட்டும், செங்கடலை கடந்து போகட்டும், அநேக எதிரிகளை அவங்க சண்டை அவங்க ஜெயிச்சுட்டு போகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் அவங்க பசுத்தமாக இருந்தல் என்றுதான் தேவன் சொல்லிட்டே வந்தார். எங்கெல்லாம் பசுத்தத்தை கடைபிடித்தார்களோ அங்கெல்லாம் வெற்றி கிடைத்தது, எங்கெல்லாம் பசுத்தத்தை கடைபிடிக்கவில்லையோ அங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்றைக்கு பலிப்பிட கொம்புகளை பிடித்து கொண்டு சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற நாம், முதலாவது அதை சுமப்பதற்கு தகுதி உள்ள பிள்ளையாக நான் இருக்கிறேனா, என் சபையினுடைய பாரத்தை நான் சுமக்க வேண்டும், என் இயேசு கிறிஸ்துக்காக இந்த பலிபீடத்தில் கொம்புகளை பிடித்துக்கொண்டு சுமக்க நான் தயாராக இருக்கிறேன், அதற்கு என்னை நான் தயார்படுத்த வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும், தேவனுடைய பரிசுத்தமான பிள்ளையாக நான் மாற வேண்டும் என வேதம் சொல்லுது. என் அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றுங்கள், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக நான் மாற வேண்டும். அப்போ அன்றைக்கு அந்த பலிபீடத்தை தூக்கி கொண்டு எங்கே போனார்கள், வேதம் சொல்லுது கானானை நோக்கி போனார்கள் என வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த இயேசுனுடைய பாரத்தை, சபையினுடைய பாரத்தை, மற்றோருடைய பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்கிறேனா, ஏதோ வேதம் சொல்லுது திறப்பின் வாசலில் நின்று தேசத்திற்காக செபிப்பதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். திறப்பின் வாசல் நிற்பது யாரு? ஏன்னா சபைக்காக யார் ஜெபிப்பது, தேசத்துக்காக யார் ஜெபிப்பது, மற்ற குடும்பத்திற்காக யார் ஜெபிப்பது, மற்ற சகோதர சகோதரியுடைய பாரத்திற்காக பாவத்திற்காக யார் ஜெபிப்பது, ஏன்னா அதான் சுமப்பது. அப்போ இன்றைக்கு பலிப்பீட கொம்புகள் என்பது ஒரு இயற்கையான ஒரு கொம்பு கிடையாது. ஜபம் மற்றவருடைய பாரத்துக்காக நான் ஜபிக்கிறேன், மற்றவருடைய நோய்களுக்காக நான் ஜபிக்கிறேன், மற்றவருடைய பிரச்சனைக்காக நான் ஜபிக்கிறேன், சபையினுடைய பிரச்சனைக்காக நான் ஜபிக்கிறேன், சபையினுடைய ஊழியத்திற்காக நான் ஜபிக்கிறேன். அப்படி ஜபிக்கிற பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்று சொன்னான், கண்டிப்பாக கர்த்தர் உன்னை பசுத்தப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை அனுகூலமான காரியங்களை செய்ய கண்டிப்பாக அவர் ஜெயத்தை கொடுப்பார் என்று வேத சொல்லுது. அப்போ இன்றைக்கு அந்த தேவனுடைய பலிப்பிடத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய பிள்ளையாக இருக்கக்கூடிய நாம், முதலாவது இலக்கு இருக்க வேண்டும். இலக்கு இல்லை என்று சொன்னால் சுமப்பது தவறாக மாறிவிடும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுமந்து கொண்டு போகிறார் என்று சொன்னால், அதை பின்தொடர்ந்து போகிறார் என்று சொன்னால் இலக்கு இருந்தது, அந்த இலக்கு தான் பரலோக கானான் தேசம் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு தேவனுடைய பணிகளை நாம் செய்கிறோம், சபைக்கான வேலைகளை செய்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேலையை செய்கிறோம், மற்றவருடைய பாரத்துக்காக நாம் பங்கு கொள்ளுகிறோம், அவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்காக நான் என்னால் முடிந்ததை நான் உதவி செய்கிறேன், அது எதுவாக இருந்தால் சரி, எதுவும் முடியவில்லை என்று சொன்னால் ஜபத்தினாலே அவர்களுக்காக நான் தாங்குகிறேன், ஜபத்தின் மூலமாக அவர்களை நான் பலப்படுத்துகிறேன். என் இயேசு கிறிஸ்து என் தேவன் என் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என வேத சொல்லுது. எருமையாக இருக்கட்டும், எஸ்தராக இருக்கட்டும், எஸ்தராவாக இருக்கட்டும், நெகோமியாக இருக்கட்டும், தானியலாக இருக்கட்டும், யாராக இருந்தால் சரி, எழுத்து சொல்லப்பட்டிருக்கு அந்த தேசத்திற்காக, இசு ஜனங்களுடைய பாவத்திற்காக, வரப்போற துன்பத்திற்காக அவர்கள் ஜெபித்தார்கள் என வேத தான் சொல்லுது. அவர் காலத்துல பார்க்கும் போது ஒரு நீதிமானாக இருக்கிறானா, ஒரு நீதிமான் இருக்கிறானா என்று தேவன் கேட்கிறார். காரணம் என்ன? ஒருவேளை நீதிமான்கள் இருந்தால் சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்படாமல் இருந்திருக்கும் என்று தேவன் கேட்கிறார். அப்ப சிந்தித்து பார்ப்பேன், இன்றைக்கு இந்த பாரத்தை தேவனுடைய வழிபடுத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால், ஜெபிக்கிற பிள்ளையாக நான் இருக்கிறேனா, மற்றொரு பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறேனா, அப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கான ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கு வேதம் சொல்லுது. எபிரேயர் புத்தகம் 13 அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 13 அதிகாரம் 14 வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். வேறு சொல்லது நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் இந்த இங்க கிடையாது, இங்க கிடையாது அப்படி சொன்னா இந்த உலகத்தில் நிலையான நகரம் கிடையாது. அப்போ இன்றைக்கு வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். வரப்போகிறது என்று சொன்னால் அது இயேசுனுடைய இரண்டாம் வருகை. எந்த இரண்டாம் வருகையை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்கு, அதான் பரலோக ராஜ்யத்தை நோக்கியே நம்முடைய பயணம் இருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த பலிபீடத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதோட இலக்கு பரலோக ராஜ்யத்தை நோக்கி நான் செல்லுகிறேன். நிலையான நகரம் நமக்கு இல்லை, அதனால இன்றைக்கு ஒருவேளை இதை நான் சுமக்கும் போது பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், சோதனைகள் வரலாம், ஆனால் எனக்கு லாபம் வரல அப்படின்னு என்னைக்கும் நினைக்க கூடாது. ஏசமா உன்னை மேலான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார் என்று வேத சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்தை சுமக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்று சொன்னால், சபையினுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்று சொன்னார். மற்ற குடும்பத்துடைய தேவைக்காக நீ ஜெபிக்கிறாய் என்று சொன்னார். கண்டிப்பாக பலிபீடத்தை நோக்கி நான் வர வேண்டும். ஏன்னா வேதம் சொல்றது நான்கு திசையில் இருந்து உலக ஜனங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நோக்கி வருவார்கள். ஏன்னா வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்துடைய மைய பகுதியிலே எருசலேம் இருக்கிறது, அந்த ஆலயத்தை நோக்கி அநேக ஜனங்கள் அதை நோக்கி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருக்கிற சபை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட சபையில நாம் இருக்கிறோம். இந்த சபையை நோக்கி நான்கு திசையிலிருந்து அநேக ஜனங்கள் வருவார்கள். அவருடைய பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். இயேசுடைய ஊழியத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எனக்குள்ளே இருக்கிறதா? அந்த கொம்பாக நான் இருக்கிறேனா? அதை பிடித்து தூக்கக்கூடிய பிள்ளையாக நான் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது சபைக்கு வருவது எல்லாமே வீணாக போகும் என்று வேதம் சொன்னது. ஏன் சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து கானான நோக்கி போன அந்த பயணத்திலே அநேக ஜனங்கள் வீணாக போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த பலிபீடத்தை நோக்கி வந்திருக்கிற நாம கண்டிப்பாக நம்பிக்கை மிக்க அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாவத்திற்கு பரிகாரம் கிடைத்திருக்கு. பாலைவன அந்த வனாந்தரத்திலே மக்களால் சுமக்கப்பட்ட அந்த பலிப்பீடம் இன்றைக்கு நம் மீது வந்திருக்கிறது. நாம் தான் சுமக்கக்கூடிய பிள்ளையாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பலிப்பீடத்தை நோக்கி வருகிற போது கண்டிப்பாக தேவனோடு நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது. மிக நெருக்கமான ஐக்கியமாக நாம் மாறுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான்கு விதமான அந்த பலிப்பீட கொம்புகளை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம அழைத்திருக்கிறார். நான்கு ஜீவன்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மையப்பொருளாக வைத்து அவரை அவருடைய வேலைகளை செய்வதற்கு நாம் தயாராக இருப்போம். சபையினுடைய பாரத்தை சுமப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். இயேசுனா அது என் மேல் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி நாமும் அந்த பலிப்பிடத்த கொம்புகளை பிடிக்க நாம் ஆயத்தமாகவும் அதற்கு முதலாவது நம்மை நாமே பசுத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிபூரமான ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும். அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேவனாகி கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த பசுத்தமான ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆஸ்வதிப்பார்கள். ஆமென். நம்மிடமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 177வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 177வது பாடலை நாம் பாடுவோம்.
தீப்பினை செய்யாதே மாசோதனையில் கொள்ளாதனை வென்று போராட்டத்தினில் தீநாசையை மோற்றோம் அடங்குவரை நம்பி வேகி போவார் காற்றி தேற்றி பாப்பார் நீத்த உதவி செய்வார் மீபர்பலனை ஜெயம் தந்திடுவார் வார்த்தை பேசாமல் நீ தோழரையோ சேராமலை நீக்கி நல்வழியிலோ நீக்கமோ காண்போ சற்றினுதாசயரை நம்பி வேந்தேகி போவார் ஆற்றி தேற்றியே காப்பார் நீத்த உதவி செய்வார் மீட்பர் பலனை ஜெயம் தந்திடுவார். மெய் விஸ்வாசத்திலே வேந்தினே நான் போற்றிடம் பெற்றேன்றோ பேர் வாழ்வடைவார். மாமேசரின் சாந்தி சொல்லுவார். ஏசையரை நாவி வேந்தேகி போவாய் ஆற்றி தேற்றியே காப்பார். நீத்த உதவி செய்வார் மீப்பலனை ஈவார் ஜெயம் தந்திடுவார்.
கர்த்தராகியம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தர் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த நான்கு விதமான கொம்புகளாக நாம் இருப்போம். பலிப்பிடத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். தேவனுடைய பணிகளை, தேவனுடைய வேலைகளை, சபையினுடைய வேலைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஏன் சொன்னால் இது கடைசி காலமாக இருக்கிறது. நம்மை நாமே பசுத்தமாக கர்த்தருடைய வேலைகளை செய்வதற்கு நாம் தயாராகும் என்று சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அது ஒரு நடமாடும் தெய்வமாக அந்த பலிப்பீடம் இருந்தது. அதை நோக்கி ஜனங்கள் வந்தார்கள், பலிப்பீடத்தை நோக்கி பலி செலுத்தினார்கள். இன்றைக்கும் பல பலிப்பீடம் என்கிற சபை நம்மோடு கூட இருக்கிறது, நம்முடைய பகுதியில் இருக்கிறது. அதை நோக்கி நாம் வருவோம், தொடர்ந்து சபைக்குள்ளாக வந்து ஜெபிப்போம். சபைக்காக நாம் ஜெபிப்போம், சபையினுடைய காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கும்படி, இது பசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. இந்த பசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
ஒவ்வொரு அப்படிப்பட்ட வார்த்தையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நாங்களும் பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பரிபூரண சமாதானம் கிருபையும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரே பலப்படுத்தும் ராஜா. நீரே பலவீனங்கள் எடுத்துக்கொண்டு ராஜா. அதிசயமாகவும் உம்முடைய தரம் நிறைவேற்றும், உம்முடைய தரம் நிறைவேற்ற ராஜா. பலப்படுத்துகிறதே வாழ்க்கையில் அதிசயமான ஒவ்வொரு தடைகள் நீக்கி போடுகிறோம். பாவத்தை விட்டு விலகி கூட பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. பாவத்தை விட்டு விலகி செல்ல நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறார். அதிசயமானவரே உலகமானது பாவத்திலே இருக்கிற தகப்பனை அநேக இடங்களில் பாவம் சொல்லியிருக்கிறேன் விசுவாசத்தின் தகப்பனை அந்த பாவங்களை இருந்து போகாதபடி தேவனை பிழைவாக உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஜெயத்தை தரக்கூடிய தேவன் தகப்பனே அத்தியாயம் பதில் இருக்கிற ஒவ்வொரு கடைகளையும் கடந்து ஜெயம் பெற நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அப்படியே வழிபடத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசிர்வதியும் நீர் எங்களை வெளிப்படுத்தலாம். இந்த கிருபையால் தரங்கட்டும், இந்த கிருபையால் தரங்கட்டும். தடைகள் நீக்கி போடுகிற தேவனே அபியாயம் பதில் எடுக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இந்த கரம் நிரங்கட்டும், இந்த கரம் நிரங்கட்டும். வெளிப்படுத்துகிற தேவன் அபியாயம் வெளிப்படுத்தலாம். இந்த தடைகள் எடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அபியாயம் பாதுகாத்து சமாதானத்தின்
சோத்ரம், எல்லாருக்கும் சோத்ரம்.